శ్రీశైలేశదయా పాత్రం ధీవక్త్యాది గుణార్ణవం యతీంద్రప్రవణం వందే రమ్యజామాతరం ముని అఖిలాత్మగుణావాసం అజ్ఞానతిమిరాపహం ఆశ్రితానాం సుశరణం వందే అనంతారి దేశికం శ్రీమద్ రామానుజాచార్య శ్రీపాదాం భూర్హద్వయం సదుత్తవాంగ సంతార్యం అనంతార్యం అహంబజే. ఆనిమాసం స్వాతి తిరునక్షత్రం பெரியாழ்வாருடையது. அந்த உற்சவத்தை அடியொற்றி பலர் அதி ஆச்சரியமான உபன்யாசங்களை செய்து வருகிறார்கள். அந்த தொடர்ல ஸ்ரீ ஊவே வானமாலை பத்மநாபன் சுவாமி அவர்கள் ஆழ்வாருடைய தமிழ் நயத்தை சில உதாரணங்களை கொண்டு அழகாக எடுத்து காட்டினார். அதற்கு பின்னே அடியேனும் சில வார்த்தைகளை விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவரிட்ட கட்டளை. உபதிரத்தின மாலையில மணவாள மாமுனிகள் உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதாம் உண்டோ பெரியாழ்வார் கொப்பருவர் தண்டமிழ்நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய் கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார் அப்படின்னு பெரியாழ்வாரையும் அவருடைய திருவாக்கிலிருந்து வந்த திருப்பல்லாண்டையும் கொண்டாடுகிறார். இந்த இடத்துல தண்டமிழ்நூல் சொன்னத அழகியதான திராவிட சாஸ்திர ரூப திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறார் பிள்ளலோகம்ஜியர். ஆழ்வார்களை பெரியாழ்வார்க்கு ஒப்பிட்டு அவர்களை காட்டிலும் மங்களாசாசபரனான அவர் மேன்மை படைத்தவர்னு சொல்லிவிட்டு அவருடைய திருப்பல்லாண்டானது மற்ற ஆழ்வாருடைய செயல்களை காட்டிலும் மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறார் மணவாள மாமுனிகள். அதை சொல்லும்போது அதை வெறுமை சொல்லாமல் தண்டமிழ் நூல் அப்படிங்கிறார், தன்மை பொருந்திய நூல், அழகான தமிழ் நூல். இது தன்மைனா என்ன? தமிழ் இலக்கணத்தை எடுத்து பார்த்தோம்னா தன்மைங்கிறது குளிர்ச்சி, சாந்தம், இன்பம், மேன்மை, இதம் தருவது இப்படின்னு பல அர்த்தங்கள் காட்டப்படுகிறது. இந்த இடத்துல பிள்ளலோகம்ஜியர் அழகியதான திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு அழகுனா என்னன்னு கேட்டால் சொல்லினால வரக்கூடிய அழகு, கருத்தினால் வரக்கூடிய அழகு, இரண்டும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவர் செய்கலையில் ஒப்பதோர் கலை உண்டோ அப்படின்னு திருப்பல்லாண்டுக்கு சொல்லியிருந்தாலும் அது பெரியாழ்வார் திருமொழிக்கும் அற்புதமாகவே பொருந்தி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த பெரியாழ்வார் திருமொழியில அப்படி என்ன அழகான தமிழ் நடையாடுகிறது அப்படின்னு கேட்டா அதை நாம சில உதாரணங்கள் கொண்டு பார்க்கிறோம். இந்த தமிழ் நடை, இதன் அழகு தொட்ட இடமெல்லாம் இந்த பாசமொழியில நமக்கு தெரிய வருது. அதனால ரொம்ப தேடிந்து போகாதபடிக்கு ஒரு பத்திலிருந்தும் ஏதோ ஒரு எடுத்து பார்த்தாலே நமக்கு அனுபவிக்க கிடைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியாது. சமஸ்கிருதத்தில் ஸ்தாலி புலாக நியாயம் அப்படின்பா, தமிழ்ல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் அப்படின்னா, அதாவது ஒரு பானை இருக்கு அதுல சோற்றை வைத்து நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த சோறானது அந்த நெல்லானது வெந்து போயிருக்கதான் பார்க்கணும்னா எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்படி கையை விட்டு எடுத்து ஒரு ரெண்டு மூணு சோற்று பருக்கைகளை எடுத்து அந்த கையில அந்த விரலா நெசுக்கி பார்த்தாலே அது வெந்திருந்தால் மொத்த பானையில் உள்ள எல்லா நெல்லும் வெந்திருக்குன்னு அவங்க தெரிஞ்சு போயிடும். அதுபோல இவருடைய தமிழ் நயத்தை பார்க்கணும்னா ஒரு ஒரு பாசத்தை எடுத்து ஒரு ஒரு வார்த்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்படி இங்க ஒண்ணு அங்க ஒன்று எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கானு பார்த்தா அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம ரொம்ப தெளிந்தே போக வேண்டாம். ஒரு ஒரு பத்திலிருந்தும் முதல் திருமொழியிலிருந்தே எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுலயே நமக்கு ரொம்ப அழகான பல நயமான விஷயங்கள் கிடைக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அது என்னங்கறத ஒரு பத்தா பார்த்துட்டே போகலாம். முதல் பத்துல முதல் திருமொழி ஒன்பதாவது பாசரம், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கிப் புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் அப்படிங்கிற ஆழ்வர். இது யசோதை பாவனையில அந்த கிருஷ்ணன் குழந்தையை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த தாயான யசோதை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பாசரம். இதில் அழகான தமிழ் பிரயோகங்கள் பல இருக்கு. மருங்குன்னு ஒரு சொல்லை பிரயோகம் பண்ணியிருக்கிறார் ஆழ்வார். வேறு சில இடங்களில் ஒக்கலை அப்படிங்கிறார், அதே அர்த்தம்தான். மருங்குன்னா பக்கம், விழா பக்கம் சொல்லலாம், இடைன்னு சொல்லலாம், இன்னும் சில அர்த்தங்களும் இருக்கு, எல்லை, சுற்றம், செல்வம், எல்லா அர்த்தங்களுமே அந்த மருங்குன்ற சொல்லுக்கு உண்டு. இந்த இடத்துல அந்த விழா பக்கமான அந்த இடுப்பு அதை காட்டுகிறார் ஆழ்வார். முதல்ல சொல்றார், அந்த குழந்தையான கிருஷ்ணன் அவன் கிடந்தால் தொட்டியில் கீழே உதைத்திடுவான். அப்படி உதைத்தானா அவனுடைய திருவழிகள் நோகாதா அப்படின்னு கேட்டு அந்த திருவள்ளுவரின் மார்தவத்துக்கு இது தகாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை யசோதை எடுத்து வைத்துக் கொள்கிறாள். அப்படி எடுத்து வைத்துக் கொள்ளும் போது அது என்ன பண்ணும் கேட்டால் மருங்கை எரித்திடும், அந்த இடுப்பை முறித்துவிடும் அப்படின்னு. அது திருமேனி மார்தவத்துக்கு தகாது அப்படின்னு அந்த குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டால் அதாவது ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், இந்த திருவயத்தில் அந்த திருக்காலாலே உதைக்கும் அப்படிங்க. அடுத்தது மிடுக்கிலாமையால், இந்த மிடுக்கை தாங்க முடியாமல் நான் மெல்லிந்தேன் நங்காய் அப்படின்னு மேலெழுந்த வாயாக அர்த்தம் தெரியுது. ஆழ்வார் மங்களாகாசன பரதா இருக்கக்கூடியவர், அவர் இந்த குழந்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அந்த மிடுக்கை தாங்க முடியாமல் நான் மெலிந்து விடுவேன்னு சொல்லுவாரன் கேட்டா அது அர்த்தமன். இந்த இடத்துல பூர்வாச்சாரர்கள் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார்கள், இந்த சேஷ்டிதங்களை எல்லாம் பொறுக்க வல்ல சக்தி பிள்ளைக்கு போராது என்று நான் இழைத்தேன் அப்படின்னாரா ஆழ்வார். அதுதான் மிடுக்கிறாமையால் நான் மெலிந்தேன்னு சொன்னதுக்கு அர்த்தம். நங்காயன் சொல்றது ஜாத்தேக்க வச்சனம், அதாவது ஒரு பெண்ணை சொல்லல, எல்லா பெண்களையுமே சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பருவத்துக்கு ஏற்ற செயல்களை செய்வதால் நீங்கள் பூர்ணர்களாய் இருக்கிறீர்கள், என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் மெலிந்து விட்டேன்னு யசோதை சொல்வதாக ஆழ்வார் காட்டுகிறார். ஆக நேரத்தில் மருங்கின்ற சொல் அழகான தமிழ் பிரயோகம், அதை ஆழ்வார் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த மருங்குக்கு இன்னும் சில அர்த்தங்களும் இருக்கு, நான் சொன்ன முன்னாடி சுற்றம்னு ஒரு அர்த்தம், செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது வியாக்கியானத்தில் இல்லை, இருந்தாலும் அடியனுக்கு தோணினாலும் இந்த இடத்துல இப்படியும் கொள்ளலாம்னு காட்டுகிறேன். அவனை எடுத்துக்கொண்டால், அவனை மார்போடு அணைத்துக் கொண்டால், அவனை இடுப்புல வைத்துக் கொண்டால் இந்த குழந்தை என்ன பண்ணும், மருங்கை எரித்திடும். மருங்குனால் சுற்றம் செல்வம் ரெண்டு எடுத்துனோம்னா, எம்பெருமானாகிற இந்த செல்வத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய இந்த உலகத்து செல்வத்தையும் உறவினர்களையும் அழித்து விடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் முடியா இருக்கிறது. அப்படியும் ஆகுமா அப்படின்னு கேட்டால் பகவத்கீதையில பகவானே சொல்றான், எஸ்யாகம் அனுகிருஹ்ணாமி ஹரிஷே தத்தனம் சனைகி ததோதனம் தியஜந்தி அஸ்ய ஸ்வஜனா துக்க துக்கித்தம் அப்படியா. நான் ஒருவரை என்னுடையவன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய செல்வத்தை எல்லாம் பறித்து விடுவேன், அவனுடைய உறவினர்களையும் அவனுடைய நண்பர்களையும் பிரித்து விடுவேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். தானே தன் சோதி வாய்த்தார்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுவான் அந்த இடத்துல கேட்டார்னால், இந்த உலகத்து செல்வத்தை தான் எடுத்துருவான். கொள்ளென்று கிளந்தெழுந்து பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தவம் மூடும் இவை என்ன உலக இயற்கைன்னு ஆழ்வார் காட்டினார். அதனால இந்த உலகத்து செல்வம் நெருப்பு மாதிரி, அந்த நெருப்பான செல்வத்தை நம்மிடமிருந்து நீக்கி விடுவான். அப்ப நம்மகிட்ட என்ன வேற செல்வம் இருக்கும் கேட்டால், உனக்கே வரும் பரிசு அப்படிங்கிற அதுதான செல்வம். அவனுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியமாக செல்வத்தை விட்டுவிட்டு இவ்வுலகத்து செல்வத்தை எடுத்து விடுவான் அப்படின்னு அவன் காட்டுகிறான். அதனால எடுத்துக்கொள்ளில் மருங்கை எரித்திடும் சொன்னால், எம்பெருமானை நாம் எடுத்துக் கொண்டோமையானால், நம்முடைய இதயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டோமையானால் நம்முடைய இவ்வுலகத்து செல்வத்தை அழித்து விடுவான்ங்கிறதையும் ஆழ்வார் மறைத்து காட்டினார் சொல்லலாம். மருங்குனா சுற்றம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உறவினர்கள் அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். அந்த உறவினர்களையும் அழித்து விடுவேன் எம்பெருமான் சொல்லியிருக்கான். இடத்துல இப்படிப்பட்ட எல்லா உறவினர்களும் அழித்து விடுவானு கேட்டா எல்லாரையும் இல்லை, பகவத் விஷயத்துக்கு உட்படாத உறவினர்களையும் நண்பர்களையும் நம்மிடமிருந்து பிரித்து விடுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆழ்வாருடைய பாசத்தில் நல்ல கோட்பாட்டு உலகங்கள் முன்னிலும் தான் நிலைந்த அல்லிக்கமத கண்ணனை அந்தன் குருகு சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் எவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டபெண்டின் மக்களேனு அந்த மக்கள் சுற்றத்துவாரோடு நல்லபடியாக வாழ்வார்கள் வாழ்த்தின ஆழ்வார் உடனே கொண்டபெண்டின் மக்களுத்தார் சுத்தத்தவர் பெரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதும் இல்லைன்னு சொன்ன இடத்தை நம்பிள்ளை காட்டுகிறார். முன்பாசத்து சொன்னவர்கள் பகவத் விஷயத்துக்கு துணை போகிற உறவினர்களும் உற்றார்களும் அவர்களை வாழ்த்துகிறார் ஆழ்வார். அவ்விஷயத்துக்கு துணை போகாத உறவினர்களையும் இந்த பெண்டரையும் மக்களையும் சுற்றத்தரையும் நமக்கு வேண்டாதவன் ஒதுக்குகிறார் அடுத்த பாசத்தாழ்வார்னு அற்புதமாக காட்டியிருக்கிறார் நம்பிள்ளை. அதனால எம்பெருமான் இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திரளிலே கொண்டு போய் நம்மை விட்டு விடுவாங்கிறது நமக்கு தெரியவர். ஆக இந்த மருங்கு என்ற சொல்லை இடைன்னு மட்டும் எடுத்துக்கொண்டு காட்டாமல் இப்படியெல்லாம் இருக்கும் அர்த்தத்தையும் பார்த்தாலும் அதிலும் நமக்கு அர்த்தம் அமைந்து வருகிறதுங்கிறது ஆழ்வார் அந்த தமிழ் நயத்தையும் சொல் நயத்தையும் பொருள் நயத்தையும் எவ்வாறு காட்டியிருக்கிறார்ங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் புலனாகிறது. சரி, இரண்டாம் பத்தில் முதல் திறமை பார்க்கலாம். இரண்டாம் பாசுரம், மலைபுரை தோல் மன்னவரும் மாரதரும் மத்தும் பலர்குலைய நூத்து வரும் பட்டழிய பார்த்தன் சிலைவளைய தென்தேர் மேல் முன்னின்ன செங்கன் அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனை அப்பூச்சி காட்டுகிறான் இந்த பூச்சி காட்டுகிற பருவம். இந்த பாசுரம் கிருஷ்ணானுபவமாக அமைந்திருக்கிறது. இதில் ஆச்சரியமாக பெருமாளை ஒரு வார்த்தை கொண்டு காட்டுகிறார் பெரியாழ்வார் அளவலை அப்படிங்கிறார். தமிழ் அளவலை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அதிகம் பேசுபவன், ஆராயாமல் அவசரமாக ஒரு விஷயத்தை செய்பவன், மனசஞ்சலம் உடையவன் அப்படின்னு பல அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அலை அலையாக பேசுபவன் அலைவலை. இந்த பாசுரத்தில் முதல் ஆழ்வார் காட்டுகிறார், எல்லாரும் மன்னவர்களும் மாரதரும், அதாவது அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர்னு பல வகையான ரத்தத்தை ஊட்டக்கூடிய இந்த யுத்தம் செய்பவர்கள், அவர்கள் எல்லாரும் அழிந்து போகும்படியாகவும், நூற்றவரான துரியோதனாதிகள் அவர்களும் பட்டு அழிந்து போகும்படியாகவும், பார்த்தன் அவனுடைய அந்த காண்டீபம் வளையும்படியாகவும், அவனுடைய தேர் மேலே பார்த்தசாரியாக நின்ற எம்பெருமான் அவனை செங்கண் அளவலை அப்படிங்கிற, வெறும் அளவலைன்னு சொல்ல செங்கண் அளவலை. நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த செங்கண் அப்படின்னால் இந்த சிவந்த கண்கள், அழகிய கண்கள் என்னன்னு கேட்டால், தன் அடியவரை ரட்சிக்கும் போது அவனுடைய கண்கள் அந்த அழகையும் குளிர்ச்சியும் காட்டுவதனால அது செங்கண் ஆகிறதுன்னு நமக்கு தெரிய வருது. அந்த வாத்சல்யத்தை காட்டும் கண்கள், இந்த இடத்துல வாத்சல்யத்தை காட்டக்கூடிய கண்களை உடைய இந்த அளவலை அப்படிங்க. அப்போ அவன் அலையாக பேசினது வாத்சல்யத்தால் நமக்கு தெரிய வருது. அந்த பான்சாலையின் குழல் முடிப்பிக்காக அவன் அலையறையாக இந்த இடத்துல பேசியிருக்கான் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தானே எல்லாவற்றையும் செய்துவிட்டு அர்ஜுனன் தான் பண்ண மாதிரி அவனை புகழ்ந்து அவனுடைய வெற்றியை கொண்டாடுகிறான் அப்படிங்கிறதுனாலே அவனை அளவலை அப்படிங்கிறாராம் ஆழ்வார். இந்த இடத்துல எம்பெருமான் கீதையை சொன்னதையே அளவலையாகவும் காட்டுகிறார். ஏன்னா அர்ஜுனன் கேட்டது என்ன, இவன் சொன்னது என்ன, அதுவும் அவன் எங்க கேட்டான், அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம அரியாகுலனாய் அப்படின்னு கேட்கக்கூடாத இடத்துல அவன் ஒரு கேள்வி கேட்க, அதுவும் இந்த ஸ்நேகத்தின் பீதியால கேட்க, ஏதோ ஒரு யுத்தம் பண்றதுக்கான ஒரு கேள்வி கேட்டான் அவன். இவன் என்ன பண்ணான்னா எல்லாவற்றையும் வாரி இறைத்தான். அர்த்தத்துடைய மேன்மையும் பாராமல், கேட்டவனுடைய தாழ்மையும் பாராமல், ரகசியார்த்தத்தை எல்லாம் சொன்னவன், வரம்பை தாண்டி பேசியவன், அதனால் அவன் அளவலை அப்படிங்கிறார் ஆழ்வார். இனி அதிகுகிய ரகசியம் மொழிய சொல்லலாவதில்லை என்று திருவுள்ளம் பத்தி அருளி, தர்மங்கள் எல்லாவற்றையும் முன்னொழியாமல் விடு என்கையாலே அளவலை என்கிறார் அப்படின்னு திருவாய்மொழிப்பிள்ளை தன்னுடைய சுவாபதேசத்தில் காட்டுகிறார். அவரே தம் சௌந்தர்யாதிகளாலே அளவலமை தவிர்த்தவன், இவனுடைய அளவலமை தவிர்க்க வேண்டியதே அளவலை ஆனான் அப்படிங்கிறார். இந்த அளவலைங்கிற சொல்ல பெரியாழ்வார் இன்னும் சில இடத்திலும் பயன்படுத்தியிருக்கிறார், நம்மாழ்வாரும் பயன்படுத்தியிருக்கிறார். பெரியாழ்வார் பல பல நாளம் சொல்லி பழித்து சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்து அழகன்கிறார். அந்த இடத்துல அளவலமைங்கிறது அவனுடைய அற்பத்தனத்தை காட்டும் சொல்லாக அமைந்திருக்கிறது. நம்மாழ்வாரும் பூத்தனையே அளவலை அப்படிங்கிறார், தீய அளவலை பெருமா வஞ்சப்பேய் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் யசோதை கிட்ட அவள் பல பல சொல்லி அவளை அந்த குழந்தை தன்னிடம் கொடுக்கும்படியாக பேசினாள்ங்கிறதுனால அவளை நேரத்தில் அளவலை அப்படிங்கிறார் பகுஜல்பித்தம் நம்மளே காட்டுகிறார். இதுபோலவே ஒரு ஐதிகம் இடத்துல காட்டப்படுகிறது. குறும்பருத்து நம்பின்னு ஒரு மகா பெரியவர் இருந்தார். அவர் இந்த திருவேங்கடமுனியானுக்கு அந்த மண்ணிலே செய்த அந்த பூவை தினமும் வைத்து அர்ச்சனை பண்ண அதே எம்பெருமான் ஆசைப்பட்டு வைத்துக் கொண்டிருந்தான்னு தெரிய வருது. அந்த அரசன் கொடுத்த பொன்பூவை காட்டிலும் இந்த மண்பூவை விரும்பி வைத்துக் கொண்டிருந்தான்னு அந்த அரசன் பார்த்து இது என்னன்னு கேட்கும்போது, இப்படி குறும்பருத்து நம்பின்னு ஒரு இருக்கிறான்னு சொல்லவே அந்த குறும்பருத்து நம்பி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம், திருவேங்கடமுடியான் ஆகிற அளவலை வெளியிட்டானோன்னு, தனக்கும் அவருக்கும் உள்ள இந்த ரகசிய விஷயத்தை இப்படி உலகறிய சொல்லிவிட்டானு வருத்தப்பட்டார் அப்படிங்கிற ஐதீகம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. அடுத்தது மூணாம் பத்து ஒரு பாசனம் பார்க்கலாம். தண்ணீர் ஆயிரம் பிள்ளைகளோடு தளநடை எட்டு வருவான், பொன்னை நெய்யோடு பாலவதுண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும், மென்னே நுண்ணிடே வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்தவிரானே, அன்னை உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தலைவேன்னு ஆழ்வார் பாசுரம். இது முதல் திருமொழி இல்ல, இருந்தாலும் மூணாம் திருமொழியில வந்திருந்தாலும் நமக்கு சுவையா இருக்கிறதுக்காக இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதுல புள்ளுவன் அப்படிங்கிறது ஆழ்வார் பிரயோகம் பண்ணிக்கூடிய தமிழ் சொல். புள்ளுவம் அப்படின்னா வஞ்சம், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், இதுக்கெல்லாம் அது இருக்கக்கூடிய வார்த்தை. ஆனா இதெல்லாம் ஏற்கனவே பொய் பஞ்சம் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கேன்னு கேட்டால், புள்ளுவம் என்ற சொல்லுக்கு அதுபோன்ற பொய்யல்ல, சாதாரண பொய்யல்ல, மெய்போலே இருக்கும் பொய் என்கிறார் வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை. இதுதான் திருவாய்மொழியிலும் கல்வம் பெரிதுழியன் மெய்போலும் பொய் வல்லன்னு காட்டினார் ஆழ்வார். அவன் சொல்லும் பொய் மெய் மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு அழகாக கோர்வையாக பொய் சொல்லுவான் அப்படிங்கிறது எம்பெருமானை பற்றி எல்லாரும் கொண்டாடும் விஷயம் கிருஷ்ணாவதாரம். இந்த இடத்துல தண்ணீர் ஆயிரம் பிள்ளைகளுடன் ஆயிரம் பிள்ளைகளோடு ஆய்ப்பாடிலே பிறந்தான் அவன் அப்படிங்கறத வைத்துக் கொண்டு ஆழ்வார் சொல்றார், அவன் தள நடை எட்டு வருவான், நடந்துதான் வருவான், ஆனா பொன் போன்ற இந்த நெய்யம் பாலை மகுதுண்டு விட்டு ஒன்றுமே தெரியாதவன் போல தவழ்கிறான் அடுத்தது அப்படிங்கிறார் ஆழ்வார். உண்டிருக்கச் செய்தே உண்டேன் என்று தவழ்கையாலே அசத்தியம் தோன்றித்திரே அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆக இந்த புள்ளுவம் அப்படிங்கிறது இந்த வஞ்சம் ஏமாற்றுதல் அதனுடைய இயல்பு வெளியாக புள்ளுவன் அப்படிங்கிற காட்டுகிறார் பெரியாழ்வார். ஒரு புள்ளுவன் சொன்னதுனால ஒப்பற்ற கள்ளனே உனக்கு ஒப்பவுமே சொல்ல முடியாது. என்ன விஷயத்துல இந்த மாதிரி மெய் போல இருக்கக்கூடிய பொய்ய சொல்லக்கூடிய விஷயத்திலே உனக்கு நிகர் நீதான் அப்படிங்கிறார் ஆழ்வார். களவுக்கு அத்விதீயன் அப்படிங்கிற இதை கொஞ்சம் மாற்றி வைத்துக் கொண்டால் பொய்யே தவழும் ஒரு புள்ளுவன் அப்படின்னு சொல்லலாம்படியாகவும் இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பூர்வர்கள் காட்டிய விஷயம். இந்த புள்ளுவம் அப்படிங்கிற சொல்லு இதே ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஐந்தாம் திருவுள்ள பெரியாழ்வார் நன்மை தீமைகள் ஒன்னும் அறியே நாரணா என்னும் இத்தனை அல்லால் புண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வன் என்று கண்டாய் திருமாலைங்கிறார். வேறொரு பிரயோஜனத்தை விரும்பி என் குற்றத்தினால் உன்னை பற்றி தவறுகள் சொல்லி புகழ்வேன் அல்லேன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லுகிறார் இந்த இடத்துல ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரும் தம்முடைய பெருமாள் திருமொழியில பொய்யொருநாள் பட்டதை அமையும் புள்ளுவம் பேசாதே போகணும் உன்னுடைய பொய்யை கேட்டது போரும் நீ சென்று வான்னு அந்த இடைச்செயல் சொல்வதாக காட்டுகிறார். திருவங்கி ஆழ்வாரும் பெரிய திருமொழியில மைநம்பு வேர்க்க நல்லாள் முன்னம் பெற்றவளை மன்னனன் மாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் போதியரை போகின்னவா தவழ்ந்திட்டு இன்னம்பி நம்பியா ஆய்ச்சியர்க்கு உய்வில்லை என்செய்கே நின்செய்கிறோன் பாடுகிறார். இடத்துல பொய் நம்பினே ஆழ்வார் எம்பெருமானை கூப்பிடுகிறார். அதாவது பொய்யே வடிவு எடுத்துக்கொண்டு வந்ததா இருக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு அப்படிப்பட்டவன் அவன் அந்த புள்ளுவன் வஞ்சகன் அப்படின்னு ஆழ்வார் காட்டுகிறார். திருவாய்மொழியிலும் நம்மாழ்வார் பொய்யிருந்து நின் புள்ளுவம் அறியாதவருக்கு உரை நம்பி அப்படின்னு உன்னுடைய பொய் தெரியாதவர்களுக்கு போய் உன்னுடைய இந்த ஏமாற்று விஷயத்தை நீ செய்வாய் எங்கிட்ட இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆழ்வாரும் இந்த இடத்துல காட்டுகிறார். நான்காம் பத்து முதல் திருமொழியில் பத்தாம் பாசுரம் கரியமுகில் பொறைமேனி மாயனை கண்ட சூடரைத்து புறவிமுகம் செய்து சென்னலோங்கி விளைகழனி புதுவை திருவில் புலி மறைவாணன் பட்டவிரான் சொன்ன மாலைவத்தும் பரமமனமுடை பத்தர் உள்ளார் பரமநடி சேர்வர்களேன்னு கடைசி பாசனமாக வைத்திருக்கிறார் ஆழ்வார். இந்த பத்து சர்வேஸ்வரனை காண வேணும்னு சில பேர் தேடுறா கண்டார் சிலர் அதற்கு பதில் உரைக்கிறார்கள். இது நாச்சியார் திருமொழி இந்த மாதிரி பார்க்கணும் பட்டி மெய்ந்தோர் காரே இந்த கடைசி பதிகத்தில் இங்கே போத கண்டியேன்னு சிலர் கேட்க விருந்தாவனத்தை கண்டுமேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியாரும் காட்டியிருக்கார். எம்பெருமான எல்லா அவதாரமும் செய்ததுனால அவனுடைய அவதாரங்களை சொல்லி சொல்லி இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. பொதுவாக திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக இயற்கை வர்ணனை செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பெரியாழ்வாரும் அழகாக ஒரு இயற்கை வர்ணனை காட்டுகிறார். இது வந்து வித்தியாசமான சொல் இல்லை, நமக்கு தெரிந்த சொல் தான், ஆனால் இந்த வர்ணனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. புறவிமுகம் செய்து செந்தலோங்கி விளை கழனி புதுவைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பல பெரிய கழனிகள் பல நிலங்கள்லாம் இருக்கு. அந்த இடத்துல இந்த சென்னல் அது ரொம்ப வளர்ந்திருக்கிறது. அது கதிருடைய கனத்தை தாங்காமல் அது வளைந்திருக்க அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆழ்வார் புறவி முகம் செய்துங்கிறார். அதாவது ஒரு குதிரை முகம் போல இருக்காது. இது ஒரு நயமான வர்ணனை, அழகான தமிழ் வர்ணனை. இவ்வாழ்வாரே இன்னொரு இடத்துல உரம்பொத்தி இரணியனை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாசுரத்தில் வரம்புத்த கதிர்ச்சென்னல் தாழ் சாய்த்து தலைவணக்கும் தன் அரங்கமேனு அந்த சென்னலானது அந்த கதிரின் கணத்தை தாங்காமல் அது தாழ் சாய்த்து தலைவணக்கும் அப்படிங்கிறார். இதன் உள்ளர்த்தம் என்னன்னு கேட்டால் தேவர்கள் வந்து தலையை வணங்கி நிற்பார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அந்த இடத்துல இந்த இயற்கை வர்ணனை மூலமாக காட்டுகிறார் ஆழ்வார் அப்படிங்கிறது வியாக்கியானம். இதைத்தான் தொண்டரப்பிடி ஆழ்வாரும் அந்தரத்தமர்கள் குட்டங்களவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திர நாணயம் தானும் வந்தவனும் எம்பெருமான் உன கோயில் வாசல் சுந்தர நெருக்க விச்சாத நோக்கு இயக்கருமையினர் திருவடி தொழ்வான்னு இந்த அமரர்களும் முனிவர்களும் தேவர்களும் எல்லாரும் வந்து தலைவணக்கி அங்கே நிற்பார்கள் அப்படின்னு சுஸ்பஷ்டமாக காட்டினார். அதை இயற்கை வர்ணனை மூலமாக நம் கண்முன்னை கொண்டு நிறுத்துகிறார் பெரியாழ்வர். கடைசியாக ஐந்தாம் பத்திலிருந்து ஒரு பாசுரம் சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் என்று கையானே பிழைப்பராகிலும் தம் அடியாசொல் பொறுப்பது பெரியோர் கடனே விழிக்கும் கண்ணிலே நின்கண் மத்தல்லால் வேறொருவரோடு என் மனம் பத்தாது உழைக்கோர் புள்ளி மிக என்று கண்டாய் ஊழியழகு உண்டு விழுந்தானேன் ஆழ்வாருடைய பாசுரம். இதுல சழக்குன்னு ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணி ஆழ்வார். சழக்குனா பொல்லாது, அதாவது பொல்லாங்குன்னு அர்த்தம். சழக்கு நாக்குங்கிறனால இந்த பொல்லாத நாக்கை உடைய நான் புன்கவி சொன்னேன் அப்படிங்கிற. சழங்குனா குற்றம், அதனால தீமை பயிரில்லாத ஒரு விஷயம், அதை கொண்டு நான் உன்னை பற்றி ஒரு புன்கவி பாடினேன். இதனால்தான் தொண்டடிப்பொழியாளரும் இளைய புன்கவிதை அப்படின்னு தன்னுடைய கவிதையை பற்றி சொன்னார். இவர் சொல்ற பிழைப்பர் ஆகிலும், அதாவது பிழை செய்தார் ஆகிலும் தம்முடைய அடியார் சொல் அது புன்கவிதையாக இருந்தாலும் பொறுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படிங்கிற. அதற்கு ஒரு உதாரணம் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார். அதுதான் ரொம்ப அழகான ஒரு விஷயம். உழைக்கோர் புள்ளி மிகையன்னு கண்டாய் அப்படிங்கிற. உழைனா புள்ளிமான் அர்த்தம். இந்த இடத்துல உழைன்னு எதை சொல்லுகிறார்கள் கேட்டால் ரெண்டு அர்த்தம் காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரர்கள். ஒன்னு உழைனா ஆழ்வார் தம்மையே உழைன்னு சொல்லிக் கொள்கிறார், அதாவது பல அபராதங்களை நான் பண்ணியிருக்கேன், அப்படிப்பட்ட அபராதமயனான எனக்கு இன்னும் ஒரு புள்ளி, அதாவது இன்னும் ஒரு அபராதம் அது அதிகமா அதிகம் இல்லை, அதனால என்னை ரட்சிப்பதில் ஒரு தவறும் இல்லைன்னு எம்பெருமாட்டே விண்ணப்பம் செய்கிறார் ஆழ்வார். அபராதமயனான அடியேனுக்கு ஒரு குற்றம் ஏறினால் உன் அங்கீகாரத்துக்கு குறை வாராது அப்படிங்கிறார். மிகைனா அதிகம்னு சொல்லலாம், மிகைக்கு வேறு அர்த்தமும் உண்டு, குற்றம்னு ஒரு அர்த்தமும் உண்டு. ஆக எனக்கு ஒரு அபராதம் அதிகம்னு உனக்கு சொல்ல வேண்டிய விஷயமும் இல்லை, இல்ல ஒரு அபராதம் இருக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதை நீ குற்றமாக எடுத்துக்கொண்டு என்னை ரட்சிக்க வேண்டாம் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற ஆழ்வார் இடத்துல. மிகையே குற்றமும் கேடும் துன்பமும் மிகுதியும் வருத்தமும் ஐம்பொருட்டாகும் அப்படிங்கிறது நிகழ்ந்து இந்த மிகைன்ற வார்த்தைக்கு. இதுக்கு இன்னொரு அர்த்தமாக எம்பெருமானையே உழைன்னு வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் காப்பேன் காப்பு நீ கட்டி இருக்கிறாய், வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சைன்னு அந்த தீட்சை நீ எடுத்துக்கொண்டிருக்க, அதனால குற்றம் புரிந்த என்னையும் அங்கீகரிக்கலாமா வேண்டாமன் யோசிக்க வேண்டாம், உழையாகிற உனக்கு குற்றம் செய்த என்னை எடுத்துக்கொண்டால் அது இந்த புள்ளிமானுக்கு ஒரு புள்ளி இன்னும் அதிகமான போல ஒரு ஒரு பொருட்டே இல்லை, அது மிகை இல்லை, அது குற்றம் இல்லை, அதனால என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டுகிறார் ஆழ்வார். ஆக இந்த உழை அதற்கு ஒரு புள்ளி மிகை என்று இடத்துல இவ்விதமாக இரண்டு அர்த்தங்களையும் பூர்வாச்சாரர்கள் நிர்வகித்திருக்கிறார்கள். இது அழகான தமிழ் நயம், சொல் நயம், பொருள் நயம் இரண்டுமே காட்டுகிறது. இப்படி ஒரு ஒரு பத்தையும் முதல் திருமொழியிலேயே இல்ல முதல் சில திருமொழியிலேயே எத்தனையோ அற்புதமான தமிழ் நடையையும் சொல் நயத்தையும் அர்த்தச்சுவையையும் நம்மால் எடுத்து அனுபவிக்க முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அதனால்தான் இதை மணவாள மாமணிகளும் தந்தமிழ் நூல் அப்படின்னு சொல்லி மற்ற ஆழ்வாருடைய சொற்களை காட்டிலும் இது ரொம்ப அழகானதுன்னு தம்முடைய உபதேசமாக காட்டினார். அதை ஓரளவுக்கு அனுபவித்தோம், ரொம்ப சுருக்கமாகவே அனுபவித்தோம். மேலும் பார்க்க பார்க்க எத்தனையோ விஷயங்களை ஆழ்வார் சேர்த்திருக்கிறார் என்பதை பூர்வர்கள் காட்டியுள்ளனர். அனுபவிக்கும் பேரு நம்முடையது, விரிவாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறு உரையை அடியேன் முடித்துக் கொள்கிறேன். பெரியாழ்வார் திருவிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிகளே சரணம், அடியேன் மதுர கவிதாசன்.